ஓம் நம சிவாய். சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருக்கும் நிகழ்ச்சி சைவ சித்தாந்த பொது வகுப்பு. வழங்குபவர் சிவ பழ முத்தப்பன் அவர்கள். வணக்கம். ஓம் நம சிவாய்.
உயிர் விளக்கம் என்பது இப்பொழுது நாம் நடத்தி கொண்டிருக்கிற அதிகாரமாகும். அதில் வஞ்சமுடன் ஒருவன் வைத்த நிதி கவர துஞ்சினனோ போயினனோ சொல். எனவே இறைவனுடைய திருவருள் இல்லாமல் தன்னுடைய தற்பவ நிலையில் நானே அனைத்தையும் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால் அதற்குரிய ஆற்றல் உனக்கு எப்படி வந்தது? வஞ்சத்தோடு நீ எடுத்துக் கொள்கிறாயா? அப்படியானால் தரக்கூடிய இறைவன் தூங்கினானா அல்லது வேறிடத்திற்கு சென்று விட்டானா? எனவே ஒருவன் வைத்திருக்கிற நிதியை நாம் திருடிக் கொள்கிறோம் என்று சொன்னால் ஒன்று அவனுக்கு தெரியாமல் திருட வேண்டும், இல்லை என்றால் அவன் வைத்துவிட்டு போனதை நாம் எடுத்துக்கொண்டு வர வேண்டும். வச்சுட்டு போயிடுவான், வச்சுட்டு போயிட்டானா எடுத்துட்டு வருவோம் சொல்லுவோம். இல்ல அவனுக்கு அறியாமல் தூங்குதல் என்பது கூட அறியாது, அவன் அறியாது நாம் எடுத்துக்கொள்கிறோமா என்பதுதான். எனவே துஞ்சினனோ அல்லது போயினனோ சொல். இறைவனுடைய திருவருளை அவன்தான் தர வேண்டுமே தவிர வஞ்ச மனத்தினாலே நாம் கொள்ள முடியாது. வாழ்வியை உயிர் விளக்கம் பெற வேண்டுமானால் உயிர் நமக்கு மேலாக இருக்கிற இறைவனை நம்ப வேண்டும். அந்த இறைவனுடைய ஆற்றலினாலே தான் நாம் செயல்படுகிறோம் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும். அப்படி வருவதற்குரிய நிலையில் தான் உயிர் விளக்கம் அமைகிறது என்று சொல்லி ஏழாவது பாடல் நமக்கு இப்பொழுது தொடங்க வேண்டும். தனக்கு நிழல் இன்றாம் ஒளி கவரும் தம்பம் என கவர நில்லாது இருள். இறைவனுடைய திருவருள் இல்லாமல் நம்முடைய அறியாமையை நாம் நீக்கிக் கொள்ள முடியாது. சூரியனுடைய ஒளி கற்றை அதான் தனக்கு நிழல் இன்றாம் ஒளி கவரும் தம்பம். தம்பம் என்றால் தூண் என்பது பொருள். இங்கு படிகத்தால் ஆகிய தூண் என்று நாம் கொள்ளலாம். எனவே தனக்கென வேர் ஒளி தோன்றாத வண்ணம் சூரிய கிரணம் பட்ட காரணத்தால், சூரிய கிரணத்தை கவர்ந்து கொண்ட காரணத்தினாலே தனக்குரிய ஒளியை வெளிவிடுகிற தூண். அது எப்படி அமைந்திருக்கிறது என்பதை சொல்லார். ஒளி தனக்கு நிழல் என்றாம் தம்பம், ஒளி கவரும் தம்பம் என தனித்தனியாக நாம் அதனை ஏற்றுக் கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியர்கள் எழுதுவார்கள். தனக்கு நிழல் என்றாம் தம்பம், சூரிய ஒளியினுடைய ஒளி நடு நிசையில் நடு உச்சியில் படுகிற பொழுது அதற்குரிய நிலை. இப்ப நாமே தம்பம் என்ன, நாமே போய் நிற்கிறோம் வச்சுங்க, நமக்கு நிழல் விழுகாது. நம்முடைய நிழலே நமக்கு துணையாக இருக்க முடியாது, நிழல் விழுகாது. ஆக நிழல் நமக்குள்ளே அடங்கி விடுகிறது. நிழல் ஒரு ஒளிப்பட்டால் நிழல் விழுக வேண்டும். ஆனால் உச்சிக்கு பொழுதில் சூரியனுடைய ஒளிக்கண்ணுகளை முழுமையாக நம்முடைய உடம்பின் மேல் படுகிற போது நமக்கு அது ஒளி கிடைக்க, அந்த நிழல் கிடைக்காது. அது போல எனவே ஒரு நடு பகல் நண்பகல் அது நம்ம மத்தியானம்னு சொல்லுவோம். நம்முடைய வழக்கு சொல்ல மத்தியான நேரம் என்று சொல்லுவோம். அதுல தனக்குரிய நிலைகளையும் தான் பெற்றிருக்கிற சூரியன் ஒளியினாலே தன்னுடைய ஒளியை மட்டும் காட்டும். ஏனென்றால் மற்ற நிறங்களை காட்டுவதுதான் போன வகுப்புல சொன்னேன். மாலை நிறத்து வண்ணத்தையோ காலை நிறத்து வண்ணத்தையோ அந்த தம்பம் காட்டாது. ஏனென்றால் ஒளியை முழுமையாக அது ஏற்றுக்கொண்டிருக்கிறது, சூரிய ஒளியை. அதனால அது எந்த தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒளி எந்த களங்கமும் இல்லாது இருப்பது போல ஆன்மா சிவஞானத்தோடு கூடினால்தான் மற்ற நிறங்களாக இருக்கக்கூடிய பாசங்களை அது ஏற்றுக்கொள்ளாது. எப்படி சூரிய ஒளியினுடைய முழுமையான கிரணங்களை ஒரு தூண் பெற்றுக்கொண்டு நிழல் இல்லாது தோன்றுகிறதோ அது போல நாம் உயிர் விளக்கம் பெற வேண்டும் என்று சொன்னால், உயிரானது தூய்மையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், பிற மலங்களினுடைய பற்றுதல் நம்மிடத்தில் இருத்தல் கூடாது. எனவே பிற மலங்களுடைய பற்றுதல் இல்லாமல் நாம் இருப்பதற்கு நாம் சூரிய ஒளியை பெற்றிருக்கிற கம்பம் போல முழுமையாக இறைவனுடைய திருவருளை பெற்றிருத்தல் வேண்டும். எனவே அப்பொழுதுதான் தூய்மை. நிழல் இல்லை, மற்ற நிறங்கள் இல்லை, அதுபோல நம்மிடத்திலே பிற குற்றங்கள் இல்லாமல் இருக்க வேண்டுமானால் இறைவனுடைய திருவருளை பெற்றிருக்க வேண்டும். அந்த இறைவனுடைய திருவருள்தான் நம்முடைய அறியாமையை போக்க முடியும், அல்லது வினை நிலையை மாற்ற முடியும். இதைத்தான் தனக்கு நிழல் என்றா, தனக்கு சூரிய ஒளி நேரடியாக படுவதனாலே முழுமையும் கவர்ந்து கொள்வதாலே தனக்கு நிழல் இல்லாம் ஒளி கவர் ஒளியினால் கவரப்பெற்றிருக்கிற தம்பம் தூண். தம்பம் என்பதற்கு நாம் தூண் என்று பொருள் கொள்ள வேண்டும். என கவர நில்லாது இருள், இறைவனுடைய திருவருளை நாம் ஏற்றுக்கொள்ள. இந்த உயிர் விளக்கத்தில் மூலம் நாம் சொல்லிக்கொண்டே வர்றோம், இதுவரை நம்மை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த இறைவனுடைய திருவருள் பின்னாக இருக்க, நாம் இப்பொழுது இறைவனுடைய சிவப்பேற்றினை பெற நாம் அதனை கைப்பற்றிக் கொண்டு முன்னே செல்ல வேண்டும். அதுபோல நாம் இறைவனுடைய திருவருளை பற்றவில்லை என்று சொன்னால் மேலும் நம்மிடத்தில் ஏன்னா இறைவனுடைய சொன்னேன், இறைவனுடைய திருவருள் தான் நம்ம இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவிக்கிறோம். நாம அனுபவிக்க இல்லை, இறைவனுடைய திருவருள் நம்மை அனுபவிக்க வைக்கிறது. அதாவதுதான் பின்னாடி நம்ம பார்க்க போற பாட்டுல முன் பின் என்று காட்டப் போறார், முன்னால் சென்றவர் பின்னால் சென்றவர் என்று காட்டப் போறார். அப்ப இறைவனுடைய திருவருளுக்கே அதுதான் நம்மளை இங்க இயக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதனால் பெறுகிற இன்ப துன்பங்களால் இருக்கக்கூடிய மாசுகள் வருமானால் அவற்றை நீக்குவதற்கு நம்மிடத்திலே நிழல் இல்லாத தம்பம் போல இறைவனுடைய திருவருளை பற்றி கொண்டு வாழ தலைப்படுவோமையானால் இந்த தூண் எப்படி தன்னுடைய உண்மையான நிலையை பெறுகிறதோ அதுபோல நம் ஆன்மாவும் பெற முடியும், இறைவனுடைய திருவருளால் தான் பெற முடியும் என்று காட்டுகிறார். தனக்கு நிழல் இன்றாம் ஒளி கவரும் தம்பம் என ஓம உருபு கவர நில்லாது இருள். எனவே இறைவனுடைய திருவருளை நாம் கவர நம்மிடத்தில் இருக்கிற அறியாமை நில்லாது இருள் நம்மிடத்தில் இருக்காது. சைவ சித்தாந்தத்திலே கூட இது வந்ததனால் இது போகிறது என்று சொல்வதில்லை, ரெண்டு அட்டத்தில் வரும். இப்ப இருள் நீக்க இப்ப லைட் போடுறோம், ஒரு ரூம்ல இருட்டா இருக்கு, லைட் போட்டோம், லைட் போட்டதுனால இருள் போயிடுச்சு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் எப்படின்னா லைட்டு போடவும் இருள் போகவும் ஒரே நிலத்தில் நிற்குது. அப்ப மல நீக்கமும் சிவப்பேரும் அட்டத்தில் நடக்கும். அதுதான் நம்முடைய சைவ சித்தாந்த கொள்கை. மல நீக்கம் பெற்றதால் அதன் பிறகு திருவருள் கிடைத்து சிவப்பேறு கிடைத்தது என்று நாம் நினைக்க கூடாது. இறைவனுடைய திருவருள் சத்திரிபாதத்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய நேரம் வருமானால் மல நீக்கமும் சிவப்பேரும் அட்டத்தில் நடக்கும். எப்படி ஒளி வந்தவுடன் வருகிற பொழுது வந்ததுன்னு தெரியாது. எனவே இப்ப அந்த நிகழ்ச்சிகள் நடப்பது இல்லாத இருள் என்றார். எனக்கவர நில்லாத இருள் தானே விலகக்கூடியதாக அமையும். இறைவனுடைய திருவருள் வருமானால் நம்மிடத்திலே அந்த இருள் நில்லாது என்றார். நம்மை பற்றி கொண்டு நின்ற இருளானது இறைவனுடைய திருவருளாலே அதை நாம் கவர்ந்து கொள்வோமையானால் நம்மை விட்டு அகன்று விடும். அப்பொழுது ஆன்மா தூய்மை ஆகிறது. உயிர் விளக்கம் என்பதே கூட ஆன்மத்தினுடைய தூய்மையை சொல்வதுதான். எனவேதான் இரண்டாவதாக சொல்லுகிறவர்கள் காட்சி என்றும், அடுத்ததாக ஆன்ம லாபம் என்றும் நாம் சொல்லுகிறோம். அடுத்த பாடலாக நமக்கு சொல்வது உற்கை தரும் பொற்கை உடையவர் போல உண்மை பின் நிற்கை அருளார் நிலை. உற்கை தரும் பொற்கை, உற்கை கொள்ளிக்கட்டை, உற்கை என்றால் கொள்ளிக்கட்டை என்பது பொருள். உற்கை பொற்கை தரும் பொற்கை, பொன் என்றால் நாம் சாதாரணமாக தங்கம் என்று நினைப்போம், இங்கே தங்கம் போன்ற நிலையில் அழகு என்ற பொருள் கொள்ள வேண்டும். எனவே பொற்கை அழகான கையினை உடையவர்கள், அழகா உமாவதி சிவபரன் கொள்ளிக்கட்டை வச்சிருக்கவன் கை அழகா இருக்குமா? அது ஒரு நயமாக சொல்லுகிறார். ஏன் அழகாக இருக்கிறது என்று சொன்னால் இறைவனுடைய திருவருள் பெற்ற ஆன்மாவாயிற்றே, இறைவனுடைய திருவருள் பெற்ற ஆன்மாவாயிற்றே. அப்ப அது ஒரு அழகா தான், அழகு இல்லாம இருந்தா கூட அழகா தோணும் பலருக்கு. சில நேரத்தில் இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இறைவனுடைய திருவருளால் நம்ம அங்கேயிருந்து வரும்போது நல்லாத்தானே நடந்து வராருமா, ஆனா அவருக்கே கூட ஊனம் இருக்கும். ஆனா இறைவனுடைய திருவருளால் அந்த ஊனத்தை மறந்து விட்டு இறைவனுடைய திருவருளுக்காக இயங்குற பொழுது ஊனம் தெரிவதில்லை. சொல்லப்போனா ஒன்னும் இல்ல, கல்யாணத்துக்காக வேலை பார்க்கணும்னு வச்சுங்களேன், நம்ம வீட்டு கல்யாணம், கல்யாணம் காலையில 6 மணிக்கு வேலை பார்க்க ஆரம்பிச்சா மத்தியானம் காலை சாப்பாடு கிடையாது, மத்தியானம் சாப்பாடு கிடையாது, சாப்பிடவே மனசு என்ன சாப்பிடல, எங்க வரலாம் வேணாம் ஏதோ ஒரு குடிக்க கொடு போதும். கல்யாணம் முடிச்ச பிறகு அப்பான்னு உட்கார்ந்த பிறகுதான் பசியே தோணும். அப்ப போனா வெறும் சாம்பார் கூட இருக்காது, அதுக்கு முன்னாடி பெருமாமா நாமளே சாப்பாடு எல்லாம் தயார் பண்ணி அவனை சாப்பாடு எல்லாம் கொடுத்து அவன் பந்தி பரிமாறி எல்லாம் சாப்பிட்டு போயிடுவான். நாம உடம்பக்காரன் சாப்பிட போறது ஒண்ணும் இருக்காது. முதல்ல போட்ட சாம்பார் மாதிரி இருக்காது, இப்ப போட்ட சாம்பார் அது ரசமாயி ரசமாயி தண்ணியாகவும் ஆயிடும். நல்ல பசி நேரமா இருக்கும், நமக்கு அது ஏற்றுடையது வராது. ஏனென்றால் பணி செய்கிற பொழுது இருந்த வேட்கை இல்லை, இப்பொழுது பணி முடிந்த பிறகு அதிலே ஒரு விருப்பம் வருகிறது. உற்கை பொற்கை என்கிறார், பொன்னால் அழகு பெற்ற கையுடையவர். எதை உற்கை தரும்? தீக்கு தீவட்டியாக இருக்கக்கூடிய தீவட்டி பிடித்துக் கொண்டு போவார்கள். எனவே அந்த தீக்குச்சி தீக்கட்டியை பிடித்துக் கொண்டு போகிறார். கட்டையை பிடித்துக் கொண்டு போய் நம்ம டார்ச் வச்சு எடுத்துக்கிட்டு டார்ச் வச்சு இப்படியா பிடிச்சுக்கிறோம். டார்ச் வச்சு வச்சு நம்ம டார்ச் வச்சு முன்னாடி தான் பிடிச்சுக்கிறோம். அப்படி பிடிச்சுட்டா சரி முகத்தை பிடிச்சுக்கிட்டு அது வேற. இப்ப டார்ச் பண்ணி ஒழுங்கா விளக்க பிடிதான் அப்படின்னு சொல்றமா இல்லையா? அப்ப விளக்க பிடிச்சிட்டு போற போது முன்னாடி விளக்க பிடிச்சு அது தெரிஞ்சாதான் நாம நடந்து போலாம். இல்ல நமக்குத்தான் தெரியணுமோ லைட் எப்படி பிடிச்சுக்கிட்டு வழியில நடந்து போனா எங்காவது போய் விழுக வேண்டியது. போதான் பொற்கை தான் சொல்றாரு. உற்கை தரும் பொற்கை உடையவர் போல, ஒளிக்கு பின்னே நடந்து செல்லுகிறவர்களை போல, அதான் அந்த ஓமை. எனவே தீவட்டி என்று சொல்லக்கூடிய அந்த தீக்கடைக்கோலை பிடித்துக் கொண்டு செல்லுகிறவர்கள் அதன் வழியே பின்னே தொடர்ந்து செல்லுவது போல. உண்மை பின் மெய்ப்பொருளார் இறைவனுடைய திருவருள் இப்பொழுது உண்மை பொருளாக வளர்ந்திருக்கிறது. இறைவனுடைய திருவருள் இறைவனை நாடி செல்லக்கூடிய சிவப்பேற்றுக்குரிய ஒரு வழித்தடமாக அமைகிறது. எனவேதான் எம்பெருமானுடைய திருவ உண்மை பின், உண்மை என்றால் மெய்ப்பொருள் என்பது பொருள். அந்த மெய்ப்பொருளுக்கு பின்னே நிற்கை அதனோடு நிற்பதுதான் அருளார் நிலை. இறைவனுடைய திருவருள் பெற்றவர்கள் இப்பொழுது அந்த வழியிலே தாங்கள் செல்வார்களே ஆனால், அப்படி சொல்ல முடியுமானால், அவர்கள் எங்கே பண்ணார் நிற்கை அருளார் நிலை என்றார். அருளை பெற்றிருக்கிறவர்கள் சிவப்பேற்றினை நோக்கி செல்லுகின்ற நிலை அதுதான். நான் மீண்டும் மீண்டும் சொல்வது திருவருள் பயனிலே ரெண்டு பகுதியாக பிரிக்கிறார். ஒன்று இரண்டாவது அதிகாரத்தில் சொல்ல பெற்றிருக்கிற நான்காவது அதிகாரத்தில் சொல்ல பெற்றிருக்கிற திருவருள் நிலை. அந்த திருவருள் நிலை இப்பொழுது இறைவனுடைய அந்த திரு சிவப்பேறு அடைவதற்குரிய நிலையில் இறைவனை சென்று அடைய வேண்டும். இறைவனை சென்று அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அந்த இறையருள் காட்டியிருக்கக்கூடிய வழியிலேயே பின்னால் சென்றால் இறைவனுடைய பெற்றை அடைய முடியும். அப்ப முதல் அஞ்சு அதிகாரத்தில் நம்முடைய வாழ்க்கை முறை சொன்ன பிறகு, அதன் பிறகு பிறகு அதிகாரங்களில் நம்முடைய வாழ்க்கை முறையில் இறைவனுடைய அருளை பெற்ற பிறகு எப்படி வாழ வேண்டும் என்பதை காட்டுவதாக அமைகிறது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவேதான் இங்க சொன்னார் உண்மை பின் நிற்கை அருளார் நிலை என்றார். அருளை பெற்றிருக்கிறவர்கள் இறைவனுடைய திருவருளை பெற்றிருக்கிற ஜீவன் முத்திரராக கூட கொள்ளலாம். அந்த இந்த முத்தி அடைவதற்குரிய சூழல் அருளார் நிலை. அருளை பெற்றிருக்கிற நிலை எப்படி அந்த வெளிச்சத்துக்கு பின்னே நம்முடைய வாழ்க்கை நடந்து செல்வனுடைய வாழ்க்கை அமைகிறதோ, அதுபோல இறைவனுடைய திருவருளின் வழிப்படி நாம் நடக்க வேண்டும். இதுதான் நமக்குரிய நிலை என்றால் அதன்படி நடந்துதான் ஆக வேண்டும். இப்ப சம அடியாருடைய வரலாற்றில் பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு தொண்டை செய்தவர்கள் கடைசி வரை அந்த தொண்டை செய்வார்கள், அது மாற்றவே கிடையாது. அதில் இடையூறு வந்தாலும் கூட அந்த இடையூரை தவிர்த்து கொண்டு அதை செய்ய வேண்டும் என்று நினைப்பார். நாம அப்படி இல்லை. கார்த்திகை மாசம்னா ஒரு சாமி, பங்குனி மாசம் ஒரு சாமி, வைகாசி மாதம் ஒரு சாமி, பழனிக்கு நடக்கிறேங்கிறான் தை மாசம், சரி வைகாசி மாசங்கிறான் திருச்செந்தூருக்கு நடக்கிறேங்கிறான், திருத்தணிக்கு நடக்கிறேங்கிறான், திடீர்னு சொல்லிட்டு காசிக்கு நடக்கிறேங்கிறான். அப்ப ஒவ்வொரு மாசத்துக்கும் ஒரு சாமியை நம்மளே மாத்திப்போம். வழிபடு தெய்வமாக நாம் ஒரே தெய்வத்தை வைத்துக் கொள்வது இல்லை. ஒன்றை நம்முடைய பணிகள் கூட ஒரு பணியை செய்கிறோம் என்று சொன்னால் அந்த பணியை செய்வதே இல்லை, உடனே வேறொரு இடத்துக்கு போயிடும் வேறொரு பணி. இப்ப இந்த கோச்சில தேவாரம் திருவாசம் படிச்சுட்டு இருப்பான், அப்புறம் அவனுக்குள்ள ஈகோ வந்துடும், அவன் ஒரு கோச்சி ஆரம்பிச்சு இப்ப ஊர்லாம் பாத்தீங்கன்னா 10 கோச்சி இருக்கு, 10 சங்கங்கள், 10 நிறுவனம். ஏன் அவருடைய ஈகோ? ஆனால் நம்முடைய அடியார்கள் அப்படி வாழ இல்லை, ஒரே நெறியில் வாழ்ந்தார்கள். நாம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்தார்கள். அதனால உண்மை பொருள் இருக்கை அருளார் நிலை என்றார். உண்மை பொருளை ஏற்றுக்கொண்டவர்கள் அதன் வழியே செல்ல வேண்டும். நாம சிவபெருமானை வழிபட்டுக் கொண்டே இருக்கிற போது சனீஸ்வரன் விடாம சுத்துவோம். அதிலே சொல்ல போனா வேறு வழி மங்கனை பாடிக்கிட்டு வேற திட்டுவோம். வேறு வழி மங்கன் வந்து இது நவகிரகங்களுக்கு நல்லதா? அவை நல்லா நல்ல, ஒன்னும் உங்களால செய்ய முடியாது. இறைவன் என்னுடைய உள்ளத்துல இருக்கிறதுனால, ஏய் சனீஸ்வரா, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு ரெண்டு முடன் நல்ல நல்ல நல்ல, நீ ஒன்னும் பண்ண முடியாது, ஒன்னத்துக்கு லாயக்கல, ஒன்னே சுத்தி வர்றேன். இது என்ன அநியாயம் சார்? தடை ஏற்படும், கிரகங்களால் தடை ஏற்படும் என்கிற பொழுது கிரகங்கள் ஒன்றும் செய்யாது, இறைவன் என் உள்ளத்திலே இருப்பதினாலே என்று சொல்லப்பட்ட பதிகம். நாம் அது மெய்ப்பொருள் வழியே செய்கிறதில்லை. மெய்ப்பொருளாக இருந்தால் இறைவனை வழிபட்டு கொண்டு இறைவனுடைய திருவருளை துய்த்துக் கொண்டு இருப்பது. அதை விட்டுட்டு இந்த சிறுசாமி எல்லாம் விட்டுட்டு நீ தான் காப்பாத்தணும் போயிட்டோம்னா அப்புறம் என்ன ஆகுறது கதை? இப்ப பாத்தீங்கன்னா அதான் நம்முடைய திருமுறையாளர்கள் பாடிய சிவன்கோயில் விளக்கத்திற்கு ஆள் இல்ல, இருக்கிற அம்மன் கோயில் எல்லாம் யூனிவர்சிட்டி ஆயிட்டு இருக்கு, இது எங்க போய் முடியும் தெரியல. அதனால பொற்கை உண்மை பின் நிற்கை அருளார் நிலை என்பது எட்டாவது சூத்திரம், எட்டாவது குறள். உமா சிவத்தினுடைய வாழ்க்கைக்கு வருகிறது. அதனால பட்டகட்டையில் பகிர்கொண்டு போய்பாரு, ஒரு வார்த்தையில் அவர் மனம் திருந்திட்டார். எவ்வளவு பெரிய விஷயம்! இப்ப நம்ம எவ்வளவு சொன்னாலும் திருந்ததுலையும் சத்தியம் பண்ணிட்டு தான் அவர் உட்கார்ந்துருக்கோம், அது வேற. அவர் ஒரே வார்த்தையில் இப்ப சத்தினி பாதம் நிகழ்வதற்குரிய காலம் அவருக்கு வந்ததால் அந்த ஒரு வார்த்தைக்கு ஞானத்தினுடைய நிலை அவருக்கு புரிந்தது. சும்மா சொன்னா அதே கேட்ட அந்த தெருவில் போனவன் எத்தனை பேர் கேட்டிருப்பேன், அவனுக்கெல்லாம் அது தெரியல. பட்டகட்டையினோட தாம் ஏறி இருக்கிற பல்லக்கு அவருக்கு நினைவு, பல்லக்குல ஏறவனுக்கெல்லாம் அது வருமா? வராது. எவன் யாருக்கு இறைவனுடைய சத்தினி பாதம் நிகழ்வதற்குரிய காலம் நிகழ்கிறதோ அவருக்கு அவருக்கு அந்த ஞான மொழி தெரிய உணர தலைப்படும். அதாவது உண்மை பின் நிற்கை, உண்மை மெய்ப்பொருளுக்கு பின்னே தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு இருப்பதுதான் அருளால் நிலை. ஐம்புலனார் தாங்கண்டது என்றால் அது ஒழிய ஐம்புலனார் தாமார் அதற்கு. இந்த எல்லா இப்ப நம்ம அறிவு வெளி அறிவு விளக்கம் பெற வேண்டும், உயிர் விளக்கம் பெற வேண்டும். உயிர் விளக்கம் பெற வேண்டும் என்றால் உயிர் விளக்கத்திற்கு ஐந்து புலன்கள் தான் விளக்கத்தை தரக்கூடியது. இப்ப உயிர் அறிவு பெறணும், உயிர் உன தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த குடுவையில் இருக்கிற தண்ணீரை தெரியும்னா கண்டு பார்த்தாத்தான் இது தெரியும். கண்ணே இல்லாமல் இருப்பது அப்படின்னு நினைச்சிட்டு போயிடக்கூடாது. அதை சொல்லுவாங்கள யானையை ஐந்து கூடல்கள் தடவி பார்த்தது போல என்று சொல்லுவார்கள். எனவே ஐந்து புலன்களினாலே தான் அறிவுக்கு விளக்கம், உயிருக்கு விளக்கம் தெரிகிறது. அது இதுவரை நாம் அனுபவித்த ஒன்று. ஆனால் இப்பொழுது இறைவனுடைய திருவுருளை உணர்வதற்கு இவை பயன்படுமா? ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்கிறார். சார், உலகத்தில் இருக்கிற பொருளை நாம் அறிந்து கொள்வதற்கு பயன்படுகிறது. உலகத்தில் உள்ள பொருள்களை நாம் அறிந்து கொள்வதற்கு இந்த ஐந்து புலன்களும், இந்த ஐந்து புலன்கிட்ட அறிவு வராது. கண்ணால் தெரியப்ப இப்ப புத்தகத்தை படிக்கிற இப்ப அமைப்பாளர் எல்லாரும் புத்தகம் வச்சுங்க அதான் நல்லது அப்படின்னு சொல்ற. அப்ப புத்தகத்தை வைத்துக் கொண்டு படித்தால் அதுக்கு நம்ம விளக்கம் தெரியல. கண்ணு புத்தகத்தை பார்க்குது, அந்த புத்தகத்தை பார்க்கறதுனாலதான் நமக்கு கொஞ்சம் விளக்கம் தெரியுது. அப்படின்னா கண்ணால அறிவுக்கு விளக்கம் கிடைக்கிறது. இது ஐந்தாவது சூத்திரம் வரை, ஐந்தாவது அதிகாரம் வரை. இனிமேல் அந்த புலன்களால் நாம் அறிவு பெறுகிறோம் என்பது அல்ல. அப்படியானால் இந்த ஐந்து புலன்களால் இவே இறைவனுடைய சிவப்போரை சிவப்பேற்றி நாம் அடைய முடியுமா? முடியாது. ஐம்புலனால் தாம் கண்டது அன்றால் அது ஒழிய ஐம்புலன் யார்? தாம் யார் அதற்கு? தாம் யாராக இருக்கிறோம் அதற்கு? எனவே ஐம்புலன்களினாலே இப்ப புலன்களின் மூலமாக நாம் இறைவனுடைய திருப்பு சிவப்பேற்றை அடைந்துவிட முடியுமா என்றால், புலன்களை உருவினால்தான் அறிய முடியும். தன்னை மறந்தால்தான் இறைவனுடைய திருவருளை அறிய முடியும். இந்த ஐந்து புலன்களினாலேயே இறைவனுடைய சிவப்பேற்றினை அடைந்து விடலாம் என்றால் அப்ப ஐம்பது புலன்களுக்கு பெருமை உண்டா? ஐந்து புலன்களால் அறிய முடியுமா? மனம் என்ற ஒன்று எப்பொழுது இறைவனிடத்தில் ஈடுபடுகிறதோ அப்பொழுதுதான் அறிய முடியும். மனத்தை செலுத்த வேண்டும், ஐக்கியமாக வேண்டும். அது ஐக்கியமானத்தான் சிறப்புடையதாக இருக்கும். நாம் எந்த செயலை எடுத்துக்கொண்டிருக்கிறோமோ அந்த செயலோடு ஒன்றுதல் வேண்டும். ஐந்து புலன்களினாலே இறைவனுடைய திருவுருளை முழுமையாக நாம் அறிந்துவிட முடியாது. அவை நமக்கு உடலினுடைய கருவிகளாக இருந்து உயிருக்கு புற அறிவை தருமே தவிர, அகத்திலே இருக்கக்கூடிய இறைவனை அதை காண்பதற்கு அந்த ஐந்து புலன்கள் நிச்சயமாக உதவாது. அதனால் சார், ஐம்புலன் தான் கண்டதென்றால், ஐம்புலனால் தான் காண முடியும் என்றால் அது ஒழிய அது முடியாது. ஐம்புலன் யார்? ஐம்புலன் அவ்வளவு சிறப்புடையதா? அல்லது உயிர் தான் தான் அறிய முடியும், இந்த ஐந்து புலன்களை வைத்துக் கொண்டு அறிய முடியும் என்று உயிர் தன்னிச்சையாக தற்பமாக நினைக்க முடியுமா? நான் என்னுடைய ஐந்து புலன்களை வைத்துக் கொண்டு கண்டுபிடிச்சிருவேன் நினைக்க முடியுமா? தாம் யார்? உயிர் யார்? உயிருக்கு துணையாக இருக்கக்கூடிய ஐந்து புலன்களாக இருக்கிற கருவிகள் என்ன செய்ய முடியும்? இறைவனுடைய திருவருள் நமக்கு மேலும் மேலும் கிடைக்கத்தான் சிவப்பேற்றினை அடைய முடியும். அதாவது சிக்கன பிடித்துக் கொண்டேன் எங்கெழுந்து எழு அருள்வது இனியே, உனையும் சிக்கன பிடித்துக் கொண்டேன் என்கிறார் முனிவாசகர். சிக்கன பிடித்து பிடித்தேன், நீ எங்கு எழுந்து அருள்வது இனியே, நீ வேறு எங்கே எழுந்து அருள முடியும்? என் உள்ளத்தில் இருக்கிற உன்னை நான் சிக்கன பிடித்துக் கொண்டேன், நீ வேறு எங்கும் செல்ல முடியாது, எங்கு எழுந்து அருள்வது இனியே என்பார். எனவே அதுபோல இறைவனுடைய திருவருளை நாம் சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய உயிரின் வேட்கையினாலே, உயிரினுடைய வேட்கை, உயிர் வேட்கைப்பட வேண்டும், உயிர் அதை நோக்கி செல்ல வேண்டும். எப்படி நிழலை தேடி செல்லுகின்ற ஒரு மனிதன் எப்படி யாரும் அழைக்காமல் செல்லுகிறானோ, அதுபோல இந்த இந்த உயிரானது தன்னுடைய வேட்கையினாலே இறைவனை நோக்கி செல்ல வேண்டும். அதுதான் சின்முத்திரை. சின்முத்திரை என்பதை கூட இறைவனை நோக்கி செல்லுகிற உயிர், அப்படி சென்றால் இறைவன் அந்த உயிரை நோக்கி வருவான் என்பதுதான். மூன்று மலங்களையும் நீக்கி, குற்றங்களை நீக்கி, இறைவனுடைய திருவரையை நினைத்து செல்லுமானால், உயிர் செல்லுமானால் சுட்டி காட்டுகிற விரல், சுட்டி காட்டும் அறிவினை உடையதுதான் நம்முடைய ஆன்மா. எனவே சுட்டி காட்டும் விரல் ஆட்காட்டி விரல் என்று சொல்வார்கள். எனவே இந்த ஆட்காட்டி விரல் என்ற ஒன்று உயிர் நாடி செல்லுமானால், இறைவனாக இருக்கின்ற இந்த கட்டை விரல் உயிரை தேடி வரும் என்பதுதான் சின்முத்திரையாக காட்டுவார்கள். அதுபோல ஐம்புலனார் தமரார் அதற்கு, இறைவனுடைய அருளை பெறுவதற்கு இந்த ஐந்து புலன்களால் முடியுமா, அல்லது ஐந்து புலன்களை உடையதாக இருக்கிற உயிரால் முடியுமா? யார் அதற்கு? ஐம்புலனால் தாம் கண்டதென்றால் அன்றால் அது ஒழிய அது முடியாது. தம்மால் காண முடியும் என்றால் அது முடியாது. தாமே தருமவரை தம் வழியினால் கருதலாமோ இவன் யார் அதற்கு? இறைவனுடைய அருளால் சிவப்பேறு கிடைக்குமே தவிர தானே சிவப்பேறு அடைந்து விடலாம் என்று சொல்வதற்கு இவன் யார்? உயிர் என்பதை முதல் பாடலில் சொன்ன பெருமான் அடுத்த பாடலில் காட்டுகிறார், என் அறிவினாலே தானே நான் அனைத்தையும் சிந்தித்துக் கொண்டேன், என் அறிவினாலே தானே எல்லாவற்றையும் அறிந்து கொண்டேன், அப்படியானால் என் அறிவினால் இறைவனுடைய திருவடி பேற்றை வீட்டை பெற முடியாதான்? பெற முடியாது. நீ என்ன பெரிய மனுஷன் நீ பெறதுக்குங்கிறார். என்னுடைய அறிவினாலே, சிற்றறிவினாலே அல்லது அறிவினாலே இந்த உலகத்து பொருளுடைய உண்மையெல்லாம் தெரிந்து கொண்டேன், அப்படி தெரிந்து கொண்ட எனக்கு இந்த வீட்டு பேர் கிடைக்கிறது பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டினா, தாமே தருமவரை, இறைவன் அவனே தானே வழிவந்து தலை ஆட்கொண்டான் என்று சொல்வான். தானே தலையளித்து ஆட்கொண்ட பெருமான், தானே தலையளித்து தானே வருவான். நீ நினைத்து பார்க்கலாம், மற்ற காப்பியங்கள் எல்லாம் இறைவனுடைய மேலே நோக்கி செல்லக்கூடியவை, பெரிய புராணம் ஒன்று மட்டும்தான் இறைவன் அடியவரை நோக்கி வருவதை சொல்லுவது. மற்ற காப்பியங்கள் எந்த காப்பியம் எடுத்துக்கொண்டாலும் சரி, அவையெல்லாம் இறைவனுடைய பெருமையை சொல்லி இறைவனை நோக்கி இந்த ஆன்மாக்கள் சென்று வீடு பெற்றார்கள், முக்தி பெற்றார்கள் என்று எழுதும். ஆனால் பெரிய புராணம் மட்டும்தான் இறைவன் அடியவரை நோக்கி வந்து அவர்கள் வீட்டு கதவை தட்டுகிறான், அடியவரை நோக்கி வருவான் என்று சொல்ல, அதனாலதான் பெரிய புராணமாக ஆயிற்று, தொண்டர் புராணமாக ஆயிற்று. எனவே சிவபெருமான் நம்மை நோக்கி வருவான். தாமே தரும் அவரை நீ நினைத்து செய்ய வேண்டாம், உன்னுடைய இறைவன் தந்திருக்கிற திருவருளால் உன்னுடைய பணியை விடாது செய்வாயானால், விடாது செய்ய வேண்டும். செய்கிற பொழுது அந்த செய்கின்றவற்றுக்கு இடையூறு வரத்தான் செய்யும், இடையூறு வராமல் இருக்கார், இடையூறு வரத்தான் செய்யும். இடையூறு இல்லைன்னா அந்த காரியம் கூட, நாம் எடுத்துக்கிட்ட காரியம் கூட சிறப்படையாது. இறை தொண்டுக்கு நாம் முற்படுவோமையானால், இன்னும் சொல்ல போனா சாமி கும்பிடுறதுதான் ரொம்ப காசு பணம் எல்லாம் இல்லாம இருப்பான். சில பேர் சொல்லுவாங்க, இவங்க வீட்டுல எல்லாம் தர்மம் வச்சு பாரு, இப்ப சோத்துக்கே இல்லாம இருக்காமா, அன்னதானம் கட்டியிருப்பான், அன்னசத்திரம் கட்டியிருப்பான், பசுமடம் வச்சிருந்திருப்பான், அவன் புள்ள இன்னைக்கு பாலுக்கு கெஞ்சிட்டு இருப்பாங்க. இறைவன் சோதனை செய்வான், அந்த சோதனையிலும் நாம் வெற்றி பெற வேண்டும். அந்த சோதனையிலும் இறைவனை நாம் நினைத்திருக்க வேண்டும். என்ன கஷ்டம் வந்தாலும் இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு கோயிலுக்கு போய்த்தான் தீருவேனா போய்த்தான் தீரணும். கஷ்டம் வந்தாலும் சரி, சம்பந்தபுரமே வந்தாலும் சரிதான், கொஞ்சம் இருங்கன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போயிட்டு தான் வரும். ஆனா நம்ம அப்படி இல்லை, சார் நாளைக்கு போய்க்கலாம்னு நினைக்கிறோம், அப்ப இன்னும் ஒரு 10 பிறவி உண்டுன்னு அர்த்தம், வேற ஒண்ணும் இல்லை. அதனால தப்பு இல்லை. அதனால என்ன அர்த்தம்னா, இன்னொரு 10 பிறவி பிறந்து மறுபடியும் அனுபவிச்சு அதுக்கப்புறம் அத சாமி தான் நம்மள பிறகுதான் நமக்கு முட்டி கிடைக்கும். அதனால நீங்க பிறவிக்கு தான் நமக்கு முக்கியம். பிறவி நீக்கணும்னா ஒழுங்கா கும்பிடணும், பிறவி வேணும்னா எப்படி வேணாலும் கும்பிடலாம், தப்பே கிடையாது. தாமே தரும்பவரை தம் வலியினால் கருதலாமே, இவரார் அதற்கு தம் வலியினால் கருதலாம் என்றால், நான் என்னுடைய வலிமையினால் இறையருள் தருகின்ற நன்மை அனைத்தையும் பெறுவேன் என்று சொன்னான். இறைவனுடைய சிவப்பேற்றை பெறுவேன் என்று சொன்னான். அப்படித்தானே இருக்கு அறக்கர் ரூபம்பூரம், அவ்வளவுதானே, எங்களால் முடியும். இறைவனிடத்திலே வந்து அருள் பெற்றார்கள், தவம் செய்தார்கள். கந்தர்கள் இவன்பா படிக்கிறோம், அந்த கந்தனுடைய வரலாற்றில் இருக்கிற 3 அறக்கர்களும் ஆதானவன் கண்மமாயக்கூடிய 3 அறக்கர்களும் இறைவனை வழிபட்டார்கள். இறைவனுடைய அருள் கிடைத்தது, அருள் கிடைத்த பிறகு மாறிப்போனார்கள். நீ அதுதான் இப்ப நீங்க பண்ண, அருள் கிடைத்த பிறகு மாறக்கூடாது என்பதுதான் உயிர் விளக்கம். இப்ப 3 பேரும் நல்லா சாமியை கும்பிட்டு தானே முழுமையான அறிவு விட்டாங்க. யாரு என்னை கொல்லப்படாது, அது கொல்லப்படாது, இது கொல்லப்படாது, எல்லாம் சாவுக்கே கேட்டான் எல்லா பேரும். இதை யாரும் கொல்லப்படாது, அவனுக்கு பயம், சாவுன்னா பயம். நான் தான் சொல்லுவேன், நல்லவளே ஆண்டவன் நமக்கு டேட் ஆஃப் பர்த்துக்கு தெரிய வச்சு, டேட் ஆஃப் டெத் தெரிஞ்சுன்னு வச்சுங்க. சொன்ன உங்களுக்கு என்னைக்கு தேதி, இறந்த தேதி மாத்திரம் ஆண்டவன் நமக்கு சொல்லிட்டான்னு வச்சுங்க, பேங்க்காரன் கூட லோன் தர மாட்டான்.